نصلي ونسلم على رسوله الكريم اما بعد. فيقول الله سبحانه وتعالى في القران الكريم: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا إِنَّا لَبَلَغْنَا عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا وَاغْفِرْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ وقل رب ارحمهما كما ربياني صغيرا.
صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من سره ان يبسط له في رزقه ويمسا له في اجله فليبر والديه وليصل رحمه، او كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமானமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து வந்த சஹாபாக்கள், தாபியாங்கள், சகோ தாபியங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் வந்து கூறியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தகர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுமாக்கும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள், சோதனைகள் எல்லா இரண்டு பிரதான தலைப்புகளுக்கு உள்ளடங்குகின்றன. ஒருவருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு இரண்டு வகையான பிரச்சனை தான் ஒரு மனிதருக்கு வரும். யாருடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இரண்டு பிரச்சனையும் என்ன தெரியுமா? உடலியல் பிரச்சனை, தன்னோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நோய், உடம்பில் ஆரோக்கியமின்மை, பசி, சாப்பிடுவதற்கு உணவில்லை, சாகம், குடிப்பதற்கு பானம் இல்லை. உடலியல் பிரச்சனை ஒன்று வரும், அல்லது பொருளாதார பிரச்சனை ஒன்று வரும். இரண்டும் தான் பிரச்சனை. எந்த பிரச்சனை எடுத்து பாருங்கள், உடலியல் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. திருடர் ஏன் திருடுகிறார், ஏன் திருடுகிறாய்? பொருளாதார பிரச்சனை. ஏன் மற்றவனுடைய காணியை அபகரிக்கிறாய்? இருக்கின்ற காணி போதாது. ஏன் வட்டிக்கு எடுக்கின்றீர், ஏன் வட்டிக்கு கொடுக்கின்றீர்கள்? பொருளாதார பிரச்சனை. வட்டியே ஒரு பிரச்சனை, அதையே செய்கிறோம், பொருளாதார பிரச்சனை. கண்ணியமானவர்களே, இரண்டு பிரச்சனைகள் தான் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும். அரசியல்வாதிகளுக்கு என்ன பிரச்சனை? அவர்களுடைய அரசியலுக்கு பின்னால் அவர்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது, வருமான பிரச்சனை. ஏன் மற்றவனை முன்னேற விடுகின்றா இல்லை? பொருளாதார பிரச்சனை. என்னை விட அவன் பணக்காரனாகிவிட்டான் என்ற பிரச்சனை. இரண்டு பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நாம் எந்த முறைகளை கையாளுகிறோம்? ஒரு கடையா வருமானம் போதாதா, இரண்டாவது கடையை திறக்க முயற்சிக்கிறோம். கடையிலே சம்பாதிப்பது போதாதா, ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க போகிறோம். உள்நாடு போதாதா, வெளிநாடு என்று வியாபாரத்தை பெருக்க முயற்சிக்கிறோம்.
பெருக்குவதற்கு பணம் இல்லாவிட்டால் பேங்கோடு லோனோடு வட்டியோடு சம்பந்தப்படுகிறோம். ஏன் பொருளாதார பிரச்சனை? சரி, இவ்வளவு பணம் இருக்கிறதே ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள்? மாதாந்தம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வருமானம் ஈட்டுகிறீர்கள், ஏன் சோகத்தோடு இருக்கிறீர்கள்? இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம். பணம் இருப்பவருக்கு உடலியல் பிரச்சனை, உடலியல் பிரச்சனை இருப்பவருக்கு பண பிரச்சனை. உடலில் ஆரோக்கியமா அனுபவிப்பதற்கு பணம் இல்லை, இரண்டு பிரச்சனை தான். கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நாம் செய்வது உலக மட்டத்துடைய முயற்சி. ஆனால் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை அல்லாஹ் நமது காலடியில் வைத்திருக்கிறான். அதுதான் என்னுடைய தலையங்க. ஆச்சரியமான ஒரு கருத்தாக இருக்கலாம், நான் பேசுகின்ற விடயங்கள் அதை இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறேன். பொருளாதார பிரச்சனை, உடலியல் பிரச்சனை, இரண்டுக்கும் தீர்வு நமது வீட்டுக்குள் இருக்கிறது, நமது நமது ஊருக்குள் இருக்கிறது, நமது கண் பார்வைக்குள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதுதான் புதிய கருத்தல்ல, அதுதான் உண்மை. அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒருவர் தன்னுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதுதான் தீர்வு. பெற்றோருடைய மனதை புண்படுத்தியவர் உலகத்தில் மாத்திரமல்ல, ஒரு காலத்தில் சந்திர மண்டலத்தில் வியாபாரம் செய்தாலும் அவருடைய வாழ்க்கையில் முசீபத்தே முசீபம். அவர் இந்த நாட்டை மாத்திரமல்ல, உலகத்தை ஆட்சி செய்கின்ற ஒரு வல்லரசாக மாறலாம், அவருடைய பெற்றோர்கள் பெற்றோரோடு அவர் நல்ல முறையில் அவர்களுடைய துவாவை அடையாத ஒருவராக இருந்தால் அவருடைய உள்ளத்திலே நிம்மதியின்மை கஷ்டம் நெருக்கடிதான் இருக்கும். என உடலியல் பிரச்சனையும் பொருளாதார பிரச்சனையும் தீர்கின்ற ஒரு இடமாக நமது பெற்றோர்களுடைய உறவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதற்குரிய நிகழ்வுகளை நான் சான்றுகளை இன்ஷா அல்லாஹ் முன்வைப்பேன். கண்ணியமானவர்களே, நான் ஓதிய குர்ஆன் ஆயத்தையும் நான் சொன்ன ஹதீஸையும் ஞாபகம் செய்து சற்று விளங்கப்படுத்திவிட்டு என்னுடைய தலைப்பை நான் விரிவாக தொடர்கிறேன். கண்ணியமானவர்களே, இப்படி நாம் இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறோம், பேசுகின்ற நான், கேட்கின்ற நீங்கள், இந்த இடத்தில் பெற்றோர்களும் இருக்கிறீர்கள், பேரப்பிள்ளை கண்டவர்களும் இருக்கிறீர்கள், பெற்றோர்களை இழந்த அநாதை சிறுவர்களும் இருக்கலாம், பெற்றோர்களை கபருக்கு அனுப்பிவிட்டு அந்த கபர் எந்த இடத்தில் இருக்கின்றது என்று மறந்தவர்களும் இருக்கலாம். அந்த கபருடைய அந்த இடம் தெரியாது, எந்த மையவாடி இடம் தெரியாது, அப்படியும் இருக்கலாம். பாப்பம்மா அம்மம்மா அப்பாவுடைய கபர் எந்த ஊரில் இருக்கிறது என்று தெரியாத பேரர்களும் இந்த இடத்தில் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது இருக்கலாம். சென்னை மாணவர்களே, ஆரம்பத்தில் குர்ஆனை சொல்லுகிறேன். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், தீர்ப்பளித்து விட்டான், அல்லாஹ்வுடைய ஒரு தெளிவான தீர்ப்பு இது, அல்லாஹ்வுடைய கடமை அல்லாஹ் ஒரு சட்ட விதியாக்கி விட்டான். அல்லாஹ் சாபுது இல்லா இல்லையா, வணக்கம் எனக்கு மாத்திரம், அல்லாவுக்கு மாத்திரம் வணக்கம். இபாதத்துல்லாவுக்கு பின்னால் அடுத்து அல்லாஹ் கேட்டிருப்பது, அல்லாவுடைய இபாதத்துக்கு அடுத்த அந்தஸ்தை ஸ்தானத்தை கொடுத்திருப்பது, பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள். ஐந்த கல் கீபர் அதுவுமா, அவர்களில் ஒருவர் உங்களுடைய பயோதிபத்தை அடைந்தார், அதன் இருவருமே வயோதிபத்தை அடைந்தார் என்றால் என்ன? ஒருவர் வயோதிபம் அடைய முன்னர் மூத்தாகிவிட்டார், இன்னும் ஒருவர் வயோதிபத்தை அடைந்தார், அல்லது இருவருமே வயதாளிகளாக இருக்கிறார்கள். இப்படி அடைந்தால் பல சகுல்லகுமா, அவர்களுக்கு கீ என்று கூட சொல்ல வேண்டாம். இந்த ஆயத்தை சிலர் வித்தியாசமாக விளங்கினார்களோ தெரியாது, அவர்கள் கீ என்று மாத்திரம் சொல்வதில்லை, ஆனால் அவர்கள் உள்ள சூசன வார்த்தைகளை எல்லாம் பெற்றோருடன் சொல்வார்கள். கீ என்று மாத்திரம் சொல்லக்கூடாது, மற்ற கெட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்லலாம் என்று விளக்கம் எடுத்தவர்களும் நம்மில் இருக்கலாம். அப்படி அல்ல, கீ என்று கூட சொல்லக்கூடாது. சொல்வதை விட கீ என்று முகத்தை திளிக்கவும் கூடாது, முகத்தை துருக்க கூடாது. எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் தெரியுமா? கீ என்று கூட சொல்லக்கூடாத பெற்றோரை தன்னுடைய கையால் கொலை செய்கின்ற காலத்தில் வாழ்கிறோம். நவீன யுகம், நவீன யுகம், இந்த இடத்திலிருந்து முழு உலகத்தையும் பார்க்கலாம், முழு உலகத்தோடு பேசலாம், முழு உலகத்தில் இருக்கின்ற தகவல்களையும் அறியலாம். பக்கத்து வீட்டில் மையிட்டு செய்து தெரியாமல் இருக்கும் அமெரிக்காவில் நடந்த பூகம்ப செய்திகளை இவருக்கு என் பக்கத்து வீட்டு மையத்து பேஸ்புக்கில் வரவில்லை. அந்த நேபாளில் நடந்த பூகம்பம் பேஸ்புக்கில் வந்துவிட்டது. பக்கத்து வீட்டு மாமா மௌத்தாமே கட்டாரில் இருக்கின்ற பொழுது, துபாயில் இருக்கின்ற பொழுது செய்தி நேரத்துக்கு வரவில்லை. ஆனால் அதே நிமிடம் ஜப்பானுடைய பூகம்பம் வந்துவிடும். அப்படிப்பட்ட காலத்தில் பெற்றோர்களை கொலை செய்கின்ற காலத்தில் வாழ்கிறோம். இன்று முதல் 30 நாட்களுக்கு உட்பட்ட நிகழ்வு தெரியும். இலங்கையில் தெளிவான உறுதியான தகவல், 3 பேர் பெற்றோர்களை கொண்டார்கள். ஒருவன் உம்மாவை கொன்றான். யாருக்காக? காதலிக்கு அன்பளிப்புவாக பணம் தரவில்லை. அவர்கள் ஹதீசுடைய கருத்தும் பெரும்பாலும் இருக்கும் பழமொழி என்பது உறுதி. ஹதீசுடைய கருத்தும் பார்த்ததாக ஞாபகம், பழமொழியாக பாதிப்பார்கள் சில ஹதீசுகளை, பழமொழிகளையும் சில ஹதீசுகளை அனுப்பியவர்கள் பாதித்தார்கள். நல்ல வார்த்தை அது. ஒன்றை நீ அளவு கடந்து நேசிப்பது உன்னை குருடாக்கும், உன்னை செவிடாக்கும் என்றால் உனக்கு உண்மாவும் விளங்காது, வாக்காவும் விளங்காது. கொலை செய்ய தேவையென்றால் கொன்று விடுவாய் காதலிக்கா. அந்த அர்த்தம் அங்கே நடைபெற்ற ஒருவன் உண்மாவை கொன்று நிர்வாணப்படுத்தி வேறு யாரோ தற்பளித்து விட்டு கொன்றது போன்று விளங்கட்டும் என்று பக்கத்திலே ஆற்றில் போட்ட நிகழ்வை கண்டீர்கள். அவனை வாயாளுக்கு கொண்ட வாக்கு மூலத்தையும் கேட்டீர்கள். அந்த சம்பவத்தின் தைரியமும் தெரியாது. 2 ஊர்களிலே ஆங்காங்கே அடுத்தடுத்த நாட்கள் 2 பெற்றோர் தந்தைமார்களை கொலை செய்த வரலாற்றை, இன்னும் ஒருவன் கொலை செய்துவிட்டு அவனும் தற்கொலை செய்து கொண்ட அந்த மிக கேவலமான சரித்திரத்தை இந்த இலங்கை படைத்திருக்கிறது. இந்த ஒரு மாதத்துக்கு கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு எப்படி கை நீட்டலாம், எப்படி ஆயுதம் தூக்கலாம், எப்படி விரட்டலாம், எப்படி ஒதுக்கலாம், கீ என்று கூட பேசக்கூடாது என்றால் வேறு என்ன வார்த்தையை பேச முடியும்? கண்ணியமானவர்களே, கண்ணர்குமார் அவர்களை அதற்க வேண்டாம். ஏன் அதற்குதல் என்ற வார்த்தையெல்லாம் சொல்ல காரணம், வயோதிகம் போகின்ற பொழுது, வயது போகின்ற பொழுது அவர்களுக்கு சின்ன பிள்ளை குட்டி போன்ற வயது வரும். நமக்கு வர இருக்கிறது, நமது பிள்ளையும் நம்மை அதற்க அடிக்க இருக்கிறான் என்பதை நான் ஞாபகம் வைக்க வேண்டும். எல்லா தண்டனைகளையும் அல்லாஹ் தாமதித்து கொடுப்பான். ஹதீஸ், எல்லா தண்டனைகளையும் தாமதித்து கொடுப்பான், வறுமையில் கொடுப்பான், சிலவற்றை மன்னித்து விடுவான். ஆனால் பெற்றோர்களுக்கு ஒருவன் செய்த துரோகத்தை அவருடைய மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் கொடுக்காமல் மௌத்தாக்க மாட்டான். உடனுக்குடன் தண்டிக்கின்ற ஒரு குற்றம் தான் பெற்றோர்களுக்கு செய்கின்ற துரோகம். நாம் அனுபவிக்கின்ற பிசினஸ் பிரச்சனை, கஷ்டம் சிலை மாற்றப்பட்டிருக்கிறோம், சாணி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, ஈராத வழக்கு, பேரப்பிள்ளை கண்டுவிட்டோம், வளர்க்க முடியவில்லையா? பெற்றோரோடம் இருக்கிறது நமக்கு, அவருடைய துவாய அடையவில்லை, மௌத்து வரைக்கும் வழக்குதான். அனந்தரத்திற்கு வழக்கு என்ன, யாருக்கோ போய்வது, அப்படி பிரச்சனை இருந்திருக்கிறோம். சாலாகாரம் நோய், சிங்கப்பூருக்கு போய் வைத்தியம் செய்து விட்டோம், என்ன இந்தியாவுக்கும் போய் வைத்தியம் செய்து விட்டோம், சுகம் கிடைக்கவில்லை. ஏன் உடலியல் பிரச்சனை நீங்கவில்லை, பெற்றோருடைய அதிருப்தி. பாரிய நோய் சுகமாகும், 1000-2000 ரூபாயுடைய மருந்துக்கு பெற்றோருடைய துவா கிடைத்தால். இதுக்குரிய சான்றுகளை நான் சில முன் வைத்தேன், அந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகிறேன். உமா அவர்கள் அதற்க வேண்டாம். அவர்களுடைய நவியர்கள் அறிந்தார்கள், அவர்களுடைய சத்தத்தை என்னுடைய சத்தத்தை உயர்த்தாது, சத்தத்தை கூட தாழ்த்தவன். எங்க இருக்கிறோம்? ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். நான் என்னுடைய உமா பாப்பாவுடன் எப்படி நடந்து கொண்டவன், எந்த நிலைமையில் தவறுக்கு அனுப்பினேன், எந்த நிலைமையில் தவறுக்கு அனுப்பினேன், என்னை என்னுடைய பிள்ளை எந்த நிலைமையில் தவறுக்கு அனுப்போம். அபிநாவு, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு உபகாரம் செய்யும்.
பெரும்பாவங்களில் ஒன்று என்ன, கூகுள் வாலிதை பெற்றோர்களுக்கு துரோகம் செய்வது பெரும்பாவங்களில் ஒன்று.
எங்க இருக்கிறோம்? சின்ன பாவத்தை விட கேவலமாக நினைக்கிறோம், அது பாவமாகவே நினைப்பதில்லை. கலாச்சாரமா எப்புள்ளகமா கவுலன் தெரியுமா, கண்ணியமாக பேசுங்கள். தந்தையுடைய பேர் சொல்வதற்கு கூட அனுமதி இல்லை. ஏதாவது டாக்குமெண்ட்டுக்கு தான் பேர் சொல்லலாம். நான் என்ன அவருடைய மகன், ஐடென்டி கார்டுக்கு, பாஸ்போர்ட்டுக்கு, ஏதாவது கல்யாணத்துக்கு தான் பேரையும் மொழியலும்.
என்னுடைய வாப்பா யார் என்று கேட்கும் பொழுது ஒருவருக்கு அறிமுகத்துக்கு நான் இன்னருடைய மகன் என்று சொல்லலாம். தவிர தங்களை பெயர் சொல்லி அழைக்க முடியாது. அந்த அளவுக்கு நியம் தெரியுமா என்ற வார்த்தைக்கு குரானில் ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன். சிலை வியாபாரி யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஆசர். சிலை வியாபாரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். தந்தை சொல்கிறார் சிலையை வணங்குங்கள். எதிர்கட்சி எதிர்கட்சி இந்த பெற்றோருடைய பகை ஏற்படுகிறது கட்சி பேதத்தால். இவர் பச்சை இவர் சிவப்பு. கட்சி பேதம் பெற்றோரை பிரிக்கிறது. நான் இன்னும் ஒன்றை நீங்கள் எல்லோரும் எனக்கு அனுமதி தர வேண்டும். நான் இன்னும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். இதை யாரும் சுட்டி காட்டுகின்ற கருத்து அல்ல. இயற்றம் பெற்றோரை பிள்ளையும் பிரிக்கிறது. தந்தை அந்த இயக்கம், நான் இந்த இயக்கம். தாய் தந்தை தந்தைக்கு கலாம் சொல்ல மாட்டேன், மகனுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இயக்க பேதம் குடும்பத்தை பிரிக்கிறது. மன்னிக்க வேண்டும், சொல்ல வேண்டிய கட்டம். இங்கே மறைக்க முடியாது. அமானித மேடை இது. கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை சிலை வியாபாரி. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு மக்களை தூண்டுகின்ற தொழில். இப்ராஹிமுக்கு எதிராக கொடி தூக்கியவர் அலைஹிஸ்ஸலாம் தந்தை. அந்த தந்தையை பார்த்து எப்படி பேச வேண்டும்? யா காஃபிர், காஃபிரே, யா முஷ்ரிக், முஷ்ரிக்கே, சாவியே, நான் நபி, நான் அல்லாஹ்வுடைய ஹலீல், இறை நேசர், நீ எல்லாம் ஒரு வாப்பாவா? மகனுக்கு எதிராக குரல் கொடுக்கிறாய்? சிலைகள் வணங்க வேண்டாம் என்று நான் தொண்டைகளையே கட்டுகிறேன். நான் பேசுவது கொண்டு நான் பேசுகின்ற பாணியில் பேசி காட்டுகிறேன். அப்படி பேச வேண்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு கண்ணியமாக தாவத்து கொடுக்கின்ற பொழுது பாவித்த வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், யா ஆசர் என்று கூட பாவிக்கவில்லை, யா அபி என்று கூட பாவிக்கவில்லை, தந்தையே என்று பாவிக்கவில்லை, அபத்தி என்று பாவித்தார்கள். அபத்தி என்றால் என்ன தெரியுமா? அபு என்றாலே வாப்பா. அபத்தி என்றால் என்ன? அபத்தி என்னுடைய மாண்பு மிக கௌரவமான தந்தையே. சிலை வியாபாரம் செய்த காபிரான தந்தையை அன்பு தந்தையே என்று கூப்பிட்டார்கள். முஸ்லிமான தந்தையை அடே பைத்தியகாரன், மடையன் என்று கூப்பிடலாமா?
எங்கிருக்கிறோம் காபிர் சகோதரர்களே? இது கவுலன் கரீம் காரணம்.
பெற்றோருக்கு முன்னால் உங்களால் முடியுமான அளவு நீங்கள் பணிந்து போங்கள், தலீல் ஆகுங்கள். அவர்களுக்கு முன்னால் எந்த அளவு இழிவடைய முடியுமோ அது இழிவடுது, அது கண்ணியம். அது அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிகின்ற பணிவு. மன் தவாதா லில்லா ரஃஅஹு அவ ரஃஅஹு அல்லாஹ், அல்லாஹ் உயர்த்துவான் நமது பிள்ளையை, அதை விட பணி வைப்பான் அல்லாஹ்.
அல்லாஹ் சொல்லிக் கொண்டு போகிறான், ஃபக்கில் லஹும் அஜன அதுல் வக்கு ரபிரஹமுமா கமா ரபியான் சகீரா. அவர்கள் இருவருக்கு ரஹ்மத்துக்கு அதுவாச்சு.
அன்பு
பார்த்து அவர்களுக்கு ரஹ்மத்துக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் துவா கேட்க வேண்டிய பிள்ளைகள். சரி, இது ஆயத்து முடிகிறது. ஹதீஸை சொன்னேன்,
இரண்டு விடயத்தை சொன்னேன் ஆரம்பத்தில். ஒரு மனிதரை உலகத்தில் ஏற்படுகின்ற இரண்டு பிரச்சனை, உடலியல் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, தன்னோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. இது இரண்டும் இல்லாமல் மூன்றாவது ஒரு பிரச்சனை இல்லை. எல்லா பிரச்சனையும் இந்த தலைப்பு தொடங்கும். இந்த இரண்டும் தீர வேண்டுமா? மன்சர் ரகு அயுத்தா ஜலகு பெருத்தி, அயுத்த ரகு பெருத்தி, அயுமத்த ரகு பெருத்தி என்றெல்லாம் அதில் வார்த்தை வித்தியாசம் வருகிறது. யாருக்கு பொருளாதார அபிவிருத்தி வேண்டுமோ, கொஞ்சம் சம்பாதித்தாலும் கூடுதலான தேவை நிறைவேற வேண்டுமோ, அவர் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ் நபியர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு பிரச்சனை, வயும்ச அலகு பி அஜனிகி, வயும்ச அலகு பி இசரிகி, வயும் வயுகாத அலகு பி உமரிகி. பல்வேறுபட்ட வார்த்தை வருகிறது. சாராம்சம் ஒன்றுதான், யாருக்கு உடலியல் பிரச்சனை போக வேண்டுமோ, இது சுருக்க கருத்து, நேரடி கருத்து தெரியுமா? யாருக்கு ஆயுள் நீடிக்க வேண்டுமோ, ஆயுள் நீடிப்பதன் அர்த்தம் என்ன? ஆயுள் நீடிப்பதற்கு அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி நேரடியாக அல்லாஹ்வுடைய இல்மோடு சொல்கின்ற பொழுது நேரடி கருத்தாக நாம் அதை நம்ப வேண்டும். அல்லாஹ்வுக்கு முடியும் 40 வயதில் மௌத்தாக முடிவு செய்த ஒருவரை 60 வயதில் மௌத்தாக்குவதற்கு. அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்கிறது. எம் அல்லாஹும் அல்லாஹ் நினைத்ததை அழிப்பான், நினைத்ததை பதிவான், எழுதியபடி அப்படியே செய்வான், சிலரை அழித்துவிட்டு மாற்றுவான். அல்லாஹ்வுக்கு இஷ்டம் இருக்கிறது, நமக்கு தெரியாது. 50 வயதில் மௌத்தாக இருந்த ஒருவரை, பாரிய விபத்தில் மௌத்தாக இருந்த ஒருவரை அவர் பெற்றோருக்கும் மற்ற மக்களுக்கும் செய்த நன்மையை வைத்து அதிலிருந்து பாதுகாத்து இன்னும் 10 வருடங்கள் வாழ வைப்பதற்கு அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்கிறது. அது நமக்கு தெரியாது.
அந்த அர்த்தமும் இருக்கிறது. இன்னும் ஒரு அர்த்தம் நமது குட்டிக்கு படுவதற்கு நாம் விளக்கங்களிலே பார்க்கலாம்.
ஒருவர் 60 வருடம் வாழ்கிறார், உதாரணம் 60 வருடமும் வாழ்ந்தார், 20 வருடம் சட்டிலில் தீங்கல் இல்லை, 40 வருடம் வாழ்ந்துவிட்டு பாரிய நோயில் பெட்ரெஸ் கிடைக்காமல் 60 வருடமும் வாழ்ந்தார், 70 வருடமும் வாழ்ந்தார். சுபோக்கு கேள்விப்படுகிறோம், உதாரணத்துக்கு ஒரு பேர் சொல்கிறேன், நீங்க யாரும் இருந்தால் என்னை கோபிக்க வேண்டாம், அப்துல் சாதர் ஹாஜியார் அவர்கள் மரணித்து விட்டார்களாம் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் எத்தனை வயதாம், 85 வயதாம். கேட்டவுடன் ஒருவர் சொல்வார், நேற்று இஷா தொழுகை விட்டு என்னோடு பேசி விட்டு போனார், இஷா தொழுகைக்கு கிமான் ஜமாத்துக்கு அப்துல் சாதர் அப்பா வந்தார், கண்ணாடி போடவும் இல்லை, அந்த இருட்டில் வந்து தொழுது விட்டு போய் சுகாட்டும் போல் எழும்பவில்லை, 85 வருடமும் வாழ்ந்தார், 60 வயதும் வாழ்ந்துவிட்டு 25 வருடம் நோயில் தத்தளிக்கவில்லை, இது ஆயுதபிவர்த்தி. சரி, இந்த இரண்டும் யாருக்கு கிடைப்பது சந்தோஷமோ, யாருக்கு ஹாப்பியாக இருக்குமோ, இப்படி இரண்டு விடயங்கள் கிடைப்பது யாருக்கு சந்தோஷமோ, செய்ய வேண்டியது சைனா பிசினஸ், துபாய் பிசினஸ், துபாய் கனடா பிசினஸ் இல்லை, சிங்கப்பூர் அல்ல, செய்வது செய்ய ஹலாலாக செய்யலாம், அங்கு செய்தாலும் இங்கு ஃபெயிலாக இருந்தால் பிசினஸ் ஃபெயிலியர், முசீபத்தில் வரும். செய்ய வேண்டியது தெரியுமா, கல் எதர்ற வாழ்கை, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யட்டும், பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருக்கட்டும், அவர் மூடை கூட்டினாலும் கௌரவமாக வாழ்வார், திருவீல் ஓட்டினாலும் நிம்மதியாக வாழ்வார், சேமந்தி வியாபாரம் செய்தாலும் யாருக்கும் ஒரு ரூபாய் கடன் இல்லாத மௌத்தை அல்லாஹ் கொடுப்பார். பெற்றோருடைய மனதை புண்படுத்தி சைனாவிலே ஆபீஸ் திறக்கலாம், இந்தியாவிலே ஸ்டோர் திறக்கலாம். கண்ணியமானவர்களே, அவர் மக்களுடைய அதிருப்தி மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய அதிருப்தியோடு தான் மௌத்தாகுவார். சொர்க்கம் போவது கேள்விக்குறி. 10 ஹஜ்ஜல்ல 20 ஹஜ்ஜம் பிடித்திருக்கலாம், மன்னிக்கவும், உம்ராவிலே சதம் பதித்திருக்கலாம், மன்னிக்க வேண்டும், உம்ராவிலே சதம் பதித்திருக்கலாம், வருடத்துக்கு 3 உம்ராவீதம், 30 வருடம் உம்ரா செய்திருக்கலாம். ஆனால் பெற்றோருடைய அதிருப்தியோடு மௌத்தாகினால் கலிமா வருவது சக்கராத்தாலும் சந்தேகம். நடந்தது சஹாபிக்கு, சஹாபிக்கு நடந்தது, நவீன யுகத்தில் அல்ல, ஹைருல் குரோனி கருணி, சிறந்த காலம் என்னுடைய காலம், அந்த காலத்தில் விழிப்பதும் நபி முகத்தில், தூங்க முன்னரும் கடைசியாக பார்ப்பது நபியுடைய முகம், சொல்லுவதும் நபிக்கு பின்னால், சொல்லுவதும் நபிக்கு பின்னால், யாருடைய ஜும்மா பிரசங்கம் வாழ்க்கை பூராக கேட்டது, நபியுடைய ஜும்மா பிரசங்கம். அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு சஹாபி சக்கராத்திலே தத்தளிக்கிறார், கலிமா வராமல், கலிமா வரவில்லை, கலிமா பக்கத்தில் ஞாபகப்படுத்தியவர்கள் யார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைவிட பெரிய நல்ல மௌத்தில் என்பா, கலிமா வரவில்லை, கேட்டார்கள் அக்கானை சொல்லி, தொழுகையாளுதானே, ஆம் தொழுகையாளுதான், சொல்லாதவருக்கும் கலிமா வராது என்பதை உணர்த்துகிறார்கள் கேள்வியினூடாக, தொழுகையாளுதானே, எனக்கு பின்னால் தானே தொழுகார், எனக்கு பின்னால் எல்லாம் மாமமாக தொழுதார் என்ற கேள்விதான் அது, பேரன் அவருடைய அல்பமா, நாம் ரவியல்லாம் சொல்லுவேன், என்ன பிரச்சனை, கலிமா வரவில்லை வாக்கி சக்கரத்தால் நபி ஞாபகப்படுத்திய சொன்னார்கள், யார் சூழல்வா, தாயுடைய மனதை சற்று புண்படுத்தியவர், கூப்பிடுங்கள் தாயை, வந்தார் தாய், அல்கமாவை மன்னித்து விடு, உன்னுடைய மகன் மன்னிக்க மாட்டேன், என்னை வதைப்படுத்தியவன், என்னை துன்புறுத்தியவன், என்னை கஷ்டப்படுத்தியவன், மன்னிக்க மாட்டேன். 2-3 அமைப்பில் வருகிறது, ஒன்று கத்திக் கொண்டிருக்கின்ற நெருப்பு மூட்டப்பட்டிருந்த ஒரு நெருப்பை காட்டிக் சொன்னார்கள், இந்த நெருப்பை பார்த்தாயே, இந்த நெருப்பில் அவனுடைய மகனை குதி போட போகிறது விடுவாயா, உன்னை தொந்தரவுப்படுத்தினான், உன்னை நோவித்தான் மன்னிக்காமல், அவனுடைய சக்கராத்தாலும் கூட மன்னிக்காமல் நீ பிடிவாதம் பிடிக்கிறாயே தாயே, அந்த நெருப்பில் போட போகிறேன், இன்னும் ஒரு கருத்து, நெருப்பை மூட்டுங்கள் என்றார்கள், மூட்டினார்கள் சஹாபாக்க, நெருப்பை நெருப்பில் போட போகிறேன், விடுவாயா, தாய் தாய்தான், நாம் நமது கையால் கொன்றாலும் அல்ல பாதுகாக்க வேண்டும், நாம் கத்தியால் குத்தினாலும், இன்னும் 5 நிமிடம் தான் உயிர் வாழப் போகிறார் என்றாலும் அந்த நேரத்திலும் பிள்ளை பாசத்தை காட்டிவிட்டு தான் உயிர்த்தாக்குவார், சந்தையும்
நெருப்பிலா போடவிட மாட்டேன்.
அப்படியா, நபியவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள், குச்சிக்கு படுகின்ற உதாரணத்தை காட்டி மறைவான விடயத்தில் கொண்டு போனார்கள், தாயே நீங்கள் மன்னிக்காமல் உங்களுடைய மகன் இப்பொழுது மௌத்தாகினால் இதைவிட கொடிய நரகத்துக்கு போவான், மன்னித்து விட்டேன் என்றார்கள், அப்பொழுது வாயில் கலிமா வந்தது. நம்முடைய நிலைமை சஹாபியானா, நபியுடைய வருஷத்துக்கு நமக்கு எத்தனை வருடம் வித்தியாசம், சஹாபி நபியுடைய சபையில் நடந்த சம்பவம். கண்ணியமானவர்களை இரண்டு பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த ஹதீஸினோட நான் முன்வைத்தேன். பெற்றோருக்கு செய்த உபகாரம் இந்த இரண்டுக்கும் இரண்டு நிகழ்வுகளை சொல்லினால் சில முக்கியமானவருடைய எடுத்துக்காட்டுகிறது. பொருளாதார பிரச்சனை தீர்ந்ததற்கு ஒரு சிறிய நிகழ்வு, பாரிய ஒரு விளக்கம் உள்ள குரானில், குரானில் பெரிய சூறாவில் வந்த ஒரு விடயம், அதை நான் ஒரு நிமிடத்துக்கு நிச்சயம் வைக்கிறேன். சொர்து பக்ராவில் வந்த விடயம் வார்த்தை அல்ல, அங்கு சம்பந்தப்படுகின்ற சஸ்தீர் நூடாக அறிய கிடைத்த விடயம் சொர்து பக்ரா பசு மாடு மாடு என்ற சூறா. ஏனப்பா இவ்வளவு பெரிய சூறாவுக்கு மாடு என்றெல்லாம் பேர் வைத்திருக்கிறான், ஆச்சரியம். மடையனுக்கு மாடு என்றே சோம், படிக்காத மாணவனுக்கு பேர் மாடு என்று பேசுகிறார்கள், படிக்காத பிள்ளைக்கு பெற்றோர் மாடு என்று பேசுகிறார்கள், பேசக்கூடாது. அந்த மாடு என்ற பெயரை என் சூறாவுக்கு வைத்தான். ஒரு பசுமாட்டுடைய நிகழ்வு, ஒருவன் கொலை செய்யப்பட்டான், கொலைகாரன் யார் என்று தெரியாது, எல்லோரும் பொய் உண்மையை மறைத்து விட்டார்கள், கொலைகாரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது ஒரு மாட்டை இருக்க சொன்னான், மாடு எப்படி 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 என்று கிந்தி கிந்தி துராவி துராவி கேள்வி கேட்டு பணி இஸ்ராயல்கள் கேள்வி கேட்பதற்கென்றே பிறந்த சமூகம் என்று அங்கு காயம் பூசப்படுகிறவர்களுக்கு கேள்வி கேட்டு 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 தின்றான் பருப்பை என்பது போன்று அவர்களும் தின்றார்கள். ஒரு பருப்பை என்ன, அல்லாஹ் வரணி ஏதாவது ஒரு பசுமாட்டை அறுத்து விட்டால் கடமை நீங்கிவிடும். குறுக்கு கேள்வி கேட்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் அகப்பட்டு விடுவோம், பாரிய ஆபத்து. அதுக்காமல் கேட்டு கேட்டு ஒரு மாட்டை அல்லாஹ் சொன்னான், அந்த மாட்டை தேடி 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 எங்கும் கிடைக்கவில்லை. ஒரு வாலிபரிடம் இருந்தது சம்பவம் இங்குதான் வருகிறேன், குறுக்கி விட்டேன். சூர பக்ராவை அந்த பக்ராவுடைய முழு சாராம்சம் இதுக்கு சொல்லிவிட்டேன், நான் சொல்ல வரவே வரவிடுங்க. அந்த வாலிபரிடம் இருந்தது அந்த வர்ணனைக்குரிய மாடல்தான். அந்த வாலிபரிடம் விலை பேசினார்கள், அந்த வாலிபருக்கு தந்தை விட்டு சென்று அந்த சொத்து மாத்திரம், மாடுதான் சொத்து, அனந்தர சொத்து. அந்த மாட்டுக்கு விலை பேசினார்கள். அந்த இடத்தில் அல்ல அவருக்கு அவருடைய பொருள், இப்படி ஒரு மாடு அல்லாருக்கு சொன்ன கட்டாயம் வாங்குவோம், நீங்கள் என்ன விலை சொன்னாலும் நாங்கள் வாங்குவோம் சொன்னார். விலை அல்லாவுடைய ஏற்பாடு, இவர்களை சந்திக்க வேண்டும் என்பது அல்லாவுடைய ஏற்பாடு. அல்ல அவருடைய உள்ளத்தில் போட்டான், இந்த மாட்டுக்கு என்ன விலை தெரியுமா, இந்த மாட்டை அறுத்து உரித்து இந்த தோலை எடுத்து மீண்டும் இந்த மாட்டு தோலுக்குள் அப்படியே தங்கத்தை நிறைத்தால் எவ்வளவு தங்கம் வருமோ அதை தந்தால் தருவேன். உடனடியாக தங்கத்தை ஏற்பாடு செய்தார்கள், கொடுத்தார்கள், எடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, மாடுமேய்த்துக் கொண்டிருந்த வாலிபர் இவர் யார், இதன் இவர் யார், இந்த மாட்டை விற்ற அந்த வாலிபர் யார். வரலாற்றுகிறார்கள் அந்த வாலிபர் ஒரு அனாதை பிள்ளை. அந்த வாலிபர் தாய் தந்தை இருக்கும் பொழுது தாய் தந்தையருக்கு நல்ல உபகாரம் செய்த பிள்ளை, கட்டுப்பட்டு வாழ்ந்த பிள்ளை, தாய் தந்தையருடைய சொல்லை தட்டாத பிள்ளை. மாடுதான் சொத்து, எவ்வளவு குறிக்க முடியும், ஒரு நிமிடத்தில் மாட்டுடைய பாரம் அளவு தங்கம் கிடைத்தது என்றால் இது ரிஸ்க் இல்லையா, இது பொருளாதார அபிவிருத்தி இல்லையா. எங்கும் கிடைத்தது, எந்த வங்கியில முதலீடு, எந்த நாட்டில் வியாபாரம் என மாணிக்கமாறு மாடு, அந்த மாட்டை அந்த ஒரு 200 ராத்தல் என்று வைப்போம். நமது நாட்டு மாடுகள் அரபு நாட்டு மிருகங்களை கேட்கவா வேண்டும், 1000 ராத்தர் என்றாலும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பனு இஸ்ராயலுடைய காலம், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்களுடைய காலத்தில் இருந்த மிருகம் அதற்கேற்றவாதான் இருக்கும். 1000 ராத்தல் மாடு என்றாலும் நாம் ஏற்று, நமது குத்திக்கப்படுவதற்கு 200 கிலோ என்று வைப்போம், 500 கிலோ வைத்தாலும் உகந்ததாக இருக்கும். 200 கிலோ உடைய தங்கம் இன்று எவ்வளவு கணக்கு போடுங்கள், இன்று இன்று 200 கிலோ தங்கம், 8 கிராம் பிரிங்கள், 80 கிராம் 10 பவுன், 800 கிராம், 800 கிலோ கிராம். கண்ணியமானவர்களே, உடனே அந்த தங்கம் கிடைக்கிறது, பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்ததா சொல்லிவிட்டேன். இது பொருளாதார விருதுக்கு ஒரு காரணம். அடுத்த நிகழ்வு, ஆயுள் பிரச்சனை, நோய் பிரச்சனை, உடலியல் பிரச்சனை நீங்கும் என்பதற்கு ஒரு நிகழ்வு. பிரபலிதமான ஒருவர் தான் இவர், யார் தெரியுமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேர் கேட்டார். இவர் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த பட்டியலில் சேர்க்கிறார். ஆனால் இவர் நபியுடைய காலத்தில் வாழ்ந்தவர், ஏன் ரதியல்லாஹு அன்ஹு வரவில்லை, சஹாபியாகவில்லை. சஹாபி பட்டம் எவ்வளவு பெரிய பட்டம், எவ்வளவு பாக்கியம், ரதியல்லாஹு அல்லாஹ்வுடைய ரிதா கிடைக்கின்ற நபி, நபி அவருடைய தோழர்களில் ஏன் சேரவில்லை. கண்ணியமானவர்களே, காரணத்தை விசாரித்து பார்த்தால் இந்த உயிசுல் கர்ணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நின்று கொண்டார். ரதியல்லாஹு அன்ஹு பட்டம் பேர் கேட்பதற்கு அவர் முயற்சிக்கவில்லை, முயற்சித்தும் அவருக்கு டைம் கிடைக்கவில்லை. நபியை நபியிடம் வந்து ஒரு நாள் அல்ல, ஒரு எங்கள் எமது நேரப்படி ஒரு ஒரு 10-15 நிமிடம் நபியுடைய சபையில் உட்கார்ந்து சலாம் சொல்லி பேசி, அதுவும் தேவையில்லை, ஊமையாக இருந்தால் கூட சஹாபியாகலாம். நபியுடைய சபையில் உட்கார்ந்து நபியை கண்டு மோமினான நிலைமையில் மௌத்தாகினால் அவர் சஹாபி. அவர் சிறுவராக இருந்தாலும் சரி, அப்படி ஏன் எடுக்கவில்லை? சஹாபி பட்டம் எடுப்பதற்கு நபியோடு 5 நிமிடம் இருந்தால் போதும், ஏன் எடுக்கவில்லை? நபி அவர்கள் எடுக்கிற காரணத்தை சொல்கிறார்கள். பின்னால் ஒரு நாள் நாம் பேசுவோம், என்ன உவைசுல் கருணி யார்? அவர் எமனை சேர்ந்தவர். அவருக்கு நாம் சொல்லுவோம், பெரிய மட்டத்தில் இருப்பவர்கள், அவர் யார்? அவர் தெரியாதா? அவர் என்னிடம் வர தெரியாதா? என்னிடம் பைய செய்ய தெரியாதா? என்னிடம் பைய செய்யாதவன் காபிர், என்னோட பைய செய்யாதவன் நரகவாதி, என்னோட பைய செய்தவன் தான் சொர்க்கவாதி என்று கொக்கரிக்கின்ற காலம் இது. தன்னுடைய நிலைமையே தனக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர் என்னோடு எல்லோரும் பைய செய்தால் தான் முஸ்லீம் என்று விவாதிக்கின்ற காலம். நபி அவர்கள் புரியாத விவாதம் அது. உவைசுல் கருணி என்னோட பைய செய்தால் தான் சொர்க்கம் என்று சொல்வதற்கு பதிலாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு உம்ராவுக்கு போக தயாராகிறார்கள். யாரும் சொல்லுங்க, உம்ராவுக்கு போகிறேன். அப்படியா அன்பு சகோதரரே, அன்பு சகோதரரே, நீங்கள் உவைசுல் கருணியை சந்திக்கலாம். உவைசுல் கருணியை சந்திக்கலாம். சந்திக்க நேரிட்டால் மதீனாவுக்கு மக்கா வரைக்கும் உவைசுல் கருணி வருகிறார். அங்கே மதீனாவுக்கு வந்து நபியை சந்தித்து விட்டு போக நேரம் எடுக்கவில்லை. ஏன் காரணம்? பின்னால் வரும் சந்தித்தால் உமர் யார்? எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர். உமர் ஒரு பாதையில் போனால் இப்ளீஸ் மறுபாதையில் போவான். அந்த உமருக்கு சொன்னார்கள், உவைசுல் கருணியிடம் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். உவைசுல் கருணியிடம் துவாவுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த அந்தத்தை ஒரு சஹாபி இல்லாமல் இருந்தும் கொடுப்பதல் என்று கண்ணியமானவர்களே அங்கே சொல்லப்படுகிறது. அவர் தாயுடைய ஊழியத்தில் இருக்கிறார். விட்டு வருவதற்கு ஆள் இல்லை, நான் தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் அங்கே இருக்கிறார். தாயை தந்தை ஹாஸ்பிட்டலில் நிப்பாட்டிய கூடு போல் நாள் கூட ஓரிரவு தங்காத பிள்ளைகளும் இருக்கிறார். ஓரிரவு தங்க நேரம் இல்லை. கடையை நேரத்துக்கு திறந்து நேரத்துக்கு தான் மூடிவிட்டு தான் நேரம் கிடைத்தால் தான் தாய் தந்தையை பார்க்க ஆஸ்பத்திரி போவோம் என்ற குடிவாதம் பிடித்த துப்பாக்கியசாலிகள் நம்ம இருக்கும் பொழுது அந்த கடையில் எங்க பறக்க, அதில் எங்க பறக்க? எனவே கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய விடயம் இவ்வளவு கண்ணியமானது. இப்பொழுது நான் சொல்ல போகிறேன், இதில் அவருக்கு நான் சொல்ல வந்த விடயம் என்ன தெரியுமா? அவர் ஒரு பாரிய நோய் இருந்தது. பாரிய நோய் அது என்ன தெரியுமா? குஷ்டரோகம். பெண் குஷ்டம், குஷ்டரோகம் என்பது சாதாரண நோய் அல்ல. அது தோல் தொறி பிடித்து ஒரு வகையான சிறப்பு தன்மை வந்து அது அப்படியே கருப்பாகி விழுந்தால் அது கண் கருங்குஷ்டம் என்று பெயர். அது அப்படியே வெண்மையாகி வெள்ளை கலராக மாறி அப்படியே முழு உடம்பும் அலங்கோலமாகி சாப்பாட்டு சகலிலும் படிக்க மாட்டார்கள். திருமணம் மாப்பிள்ளைக்கு பொண்ணும் கொடுக்க மாட்டார்கள். பொண்ணுக்கு அந்த நோய் இருந்தால் மாப்பிள்ளை கிடைக்காது. எந்த சபையிலும் வரவழைக்க மாட்டார்கள். தள்ளி உட்காருவார்கள், அருவறுப்பார்கள், ஒதுக்குவார்கள். அப்படிப்பட்ட நோய் இருந்தது. அந்த நோய் வந்தால் குணமாகுவது அறிவு. ஆனால் ஆனால் தாய்க்கு செய்த ஊழியம், தாயுடைய துவா, உவைசுல் கருணியுடைய அந்த நோய் முழுக்க சுகமாகியது. லட்சக்கணக்கில் மருந்து செய்யவில்லை. சிங்கப்பூர், இந்தியா, அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகவில்லை. இந்த காலத்தில் படி சொல்கிறேன், அந்த காலத்தில் உயர் ரக மருந்துகளை பாவிக்க முயற்சிக்கவில்லை. சுண்ணத்தான மருந்துகளை பாவித்தார். தாயுடைய துவா அவருக்கு ஒரு நாணயம் அளவு, ஒரு பொயினுடைய அளவு, ஒரு ஒரு ரூபாயுடைய அளவு என்று வைத்துக் கொள்வோம். அந்த அளவுதான் பேலன்ஸ். அதை நபி அவர்கள் அடையாளமாக சொன்னார்கள். உவைசுல் கருணிக்கு ஒரு நாணயம் அளவுக்கு துஷ்டம் இருக்கும் அடையாளம் காண்பதற்கு. இந்த நோயை சுகப்படுத்தியது எது? எந்த மருந்து? மருந்து குடிக்கத்தான் வேண்டும். எவ்வளவு மருந்து குடிக்காலும் சுகம் கிடைக்காது. தாய் தந்தையுடைய பதுவாவோடு வாழ்ந்தார், சரி சுகமாகிவிட்டது. இரண்டு அந்த ஹதீஸ் இரண்டு விடயங்களுக்கு இரண்டு உதாரணங்களை சொல்லிவிட்டேன். இப்பொழுது நான் முன்வைக்கப் போகின்ற விடயம் ஒரு 10-12 நிமிடங்கள். தாய் தந்தையரை அவமதிப்பதற்கு என்ன காரணம்? எல்லோரும் அவமதிக்கவும் இந்த காரணம் தான் அங்கே பின்னால் இருக்கிறது. இதுதான் காரணம். ஞாபகம் வைப்பதற்கு இலகுவாக இந்த சபையில் இருக்கின்ற 6-5 வயது சிறுவனுக்கும் ஞாபகம் வைக்கலாம். 60 வயதை அடைந்து தாண்டிய என்னுடைய பாட்டனுடைய வயதில் இருக்கின்ற மூத்தவர்களுக்கும் ஞாபகம் வைக்கலாம். தாய் தந்தையரை அவமதிப்பதற்கு பிரதானமான காரணம் 4 பானாக்கள் 4 பானாவில் வருகின்ற சொற்கள். முதலாவது பணம், இரண்டாவது பட்டம், மூன்றாவது பதவி, நான்காவது படிப்பு.
தாய் தந்தையரை விட மகனிடம் பணம் வந்து விட்டால் தாய் தந்தை வேலைக்காரர்கள். தாய் தந்தையை விட ஏதாவது ஒரு பட்டம் கூடிவிட்டால் என்னுடைய தாயும் தந்தையும் யார் தெரியுமா? கேவலமாக பேசுகிறோம். ஒரு தாய் தந்தை 5ஆம் ஆண்டு செயல் வெளிநாட்டில் இருக்கின்ற தாத்தாவுக்கு கடிதம் எழுதுவராக இருந்தாலும் என்னிடம் வந்துதான் எழுதுவார். 3ஆம் வகுப்பு தான் படித்தார். என்னுடைய தந்தை யார் தெரியுமா? அவர் 7ஆம் ஆண்டு படித்து விட்டு அவர் கடையின் சம்பளத்துக்கு வேலை செய்தவர். நான் யார் தெரியுமா? நான் 7வழிலே 3A எடுத்தவர். நான் 7வழிலே 9A எடுத்தவர். நான் யார் தெரியுமா? யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி இருக்கிறேன். நான் யார் தெரியுமா? நான் BA. நான் யார் தெரியுமா? நான் எங்கே என்றால் அந்த பட்டத்துக்கு அர்த்தமே என்னுடைய தாய் தந்தைக்கு தெரியாது என்று அவமதிப்பான். பட்டம் பதவி. அவருடைய தந்தை யார் தெரியுமா? நாட்டாமை. அவருடைய தந்தை தாய் யார் தெரியுமா? சுத்தி சுத்தி இருப்பவர். அவருடைய தாய் யார் தெரியுமா? அந்த 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 வயதிலே அந்த தோட்டத்திலே விவசாயியாக வேலை செய்தவருடைய மகள். நான் யார் தெரியுமா? அமைச்சர். நான் யார் தெரியுமா? மாகாண சபை உறுப்பினர். நான் யார் தெரியுமா? நான் பார்லிமெண்ட் MP. இப்படி பெருமை பேசுவான். இதென்ன பதவி? பதவியில் இன்னொன்றை சொல்லலாம். நான் யார் தெரியுமா? நான் பிரின்சிபல், நான் டிரெக்டர். என்னை கீழ 1000 பேர் வேலை செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உங்களுடைய தாய் தந்தைக்கு தன்னுடைய பெயரை கூட தமிழில் எழுத தெரியாமல் இருக்கலாம். ஒன்றை விளங்க வேண்டும், சேரை மதிக்கிறோம் அவர் சேர் என்பதால், கொலிசை மதிக்கிறோம் அவர் கொலிஸ் என்பதால், ஆமியை மதிக்கிறோம் அவன் ஆமி என்பதால், ஜனாதிபதியை மதிக்கிறோம் அவன் ஜனாதிபதி என்பதால், அமைச்சரை மதிக்கிறோம் அவன் அமைச்சர் என்பதால். தாய் தந்தையரை எந்த பட்டத்தையும் பதவியை வைத்து மதிக்கவில்லை, பணத்தையும் வைத்து மதிக்கவில்லை. அவ்விருவரும் நமது பெற்றோர் என்பதால் மாத்திரம்தான் மதிக்கிறோம். அவர்களது பைத்தியமாக இருந்தாலும் அவர்கள் பெற்றோர்கள் இல்லை என்ற பெயர் மாறாது, பெற்றோர்கள் தான். அவர்களுக்கு 5 அறிவு இருந்தாலும் நமக்கு 6 அறிவு அல்ல. அதற்கு மேலால் வேலை செய்தாலும் நாம் அவர்களுக்கு பிள்ளை தான். பணம், பட்டம், பதவி, படிப்பறிவு சொல்லிவிட்டேன். படிப்பறிவு, நான் அந்த கோர்ஸ் முடித்தவன். நான் யார் தெரியுமா? என்னுடைய தந்தைக்கு அவருடைய போனிலே வருகின்ற கோலை ஆன்சர் பண்ணவும் வந்த போனை கட் பண்ணவும் என்னுடைய வீட்டு நம்பருக்கும் என்னுடைய நம்பருக்கும் கோல் எடுக்க மாத்திரம் தான் தெரியும். நான் யார் தெரியுமா? எனக்கு FB இருக்கிறது. நான் பேஸ்புக், எனக்கு இப்பொழுது வயது 10. எனக்கு பேஸ்புக்கிலே 2000 அல்ல 20,000 ஃப்ரெண்ட்ஸ். சொந்த உமா வாப்பாவுக்கு முகம் பார்த்து சிரித்து பேசாத மகனுக்கு பேஸ்புக்கிலே 2000 ஃப்ரெண்ட்ஸ். சகோதரர்களே, இப்படி பெருமை அடிப்பேன். என்னுடைய வாப்பாவுக்கு உமா வாப்பாவுடைய போனுக்குள் என்னென்ன ஆப்ஷன் இருக்கிறது வாப்பாவுக்கே தெரியாது. நான் வாப்பாவுடைய போனில இன்டர்நெட்டை கிண்டி எங்கெங்கெல்லாம் போகிறேன் என்ற திறமை பேசுகிறோம். கண்ணியமானவர்களே, படிப்பறிவும் பெற்றோர்களை தாக்கும். இந்த 4 சரி. இப்பொழுது கண்ணியமானவர்களை நான் கேட்கிறேன். இப்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அந்தஸ்து இருக்கிறோம். சில ஹாஜிமார்கள் இருப்போம். நான் என்னை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உங்களை சுட்டி காட்ட மன்னர் இந்த மின்வெல்லை நான் நின்று பேசுகிறேன். நான் ஒரு ஆலிமாக, ஒரு மார்க் அறிஞனாக நான் இப்பொழுது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய தாயுடைய வயிற்றில் சிசுவாக இருக்கும் பொழுது என்னுடைய நிலைமை என்ன? தாயை நான் எப்படி கஷ்டப்படுத்தினேன்? ஒருவர் தாயை புஜத்தில் சுமந்து கொண்டு டாப் செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு டாப் செய்து விட்டு வந்தார். கேட்டார்கள், யார் இவர்? யாரை தூக்கி கொண்டு போகிறார்? தாய். ஏன்? நடக்க முடியாது, பலவீனம், நான் தூக்கி கொண்டு தவாப் செய்கிறேன் என்று கேட்டார். நான் இப்படி தூக்கி கொண்டு தவாப் செய்ததனால் என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கியதற்கு கைமாறு செய்தவனாக மாறுவேனா? தாயுடைய கடமையை நிறைவேற்றி விட்டேனா? சொன்னார்கள், இவ்வளவு மதித்தவர்கள் சொன்னார்கள். நாம் நம்மை கொண்டு மிதிப்பவர்களுக்கு என்ன சொல்வார்கள்? நாம் 10 ஆட்சி முடித்து விட்டோம், 15 ஆட்சி முடித்து விட்டோம். தாய் தந்தை காபத்துல்லாவை கனவிலும் காணவில்லை. மனைவி சகிதம் 5 ஹச்சி முடித்து விட்டோம். பிள்ளைகளோடு 3, 30, 10, 15, 9 முடித்து விட்டோம். தாய் தந்தை கனவிலும் காமத்தில்லாவை காணவில்லை. ஹயாத்தோடு இருக்கிறார்கள். எத்தனை ஹாஜிமாருடைய பெற்றோர்கள் யாரை குட்டி காட்டவில்லை? கோவிக்க கூடாது. கோவிக்கிறீர்கள் என்பதால் சொல்லாமல் இருக்கவும் முடியாது. தொழில் ஹக் பலவுக்கான முர்ரா. கசப்பாக இருந்தாலும் உன்னை சொல் என்று நபியவர்கள் சொன்னதுக்கு 2 கருத்துக்கள். சொல்கின்ற உனக்கு கசப்பாக இருந்தாலும் சொல், கேட்பவர்களுக்கு நான் எப்படி இதை சொல்வது? பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய ஹாஜிமார்கள், பெரிய பெரிய பஸ்மார்கள், பெரிய பெரிய மந்திரிமார்கள் எல்லாம் இருப்பார்களே என்று தயக்கப்படாமல் சொல். இரண்டு கருத்துக்கள் தூக்கி கொண்டு தவ செய்து வருகிறார்கள். சொன்னார்கள் இல்லை, இதை மாத்திரம் செய்துவிட்டு இப்படி செய்தாலும் உன்னுடைய தாயுடைய கடமை நீங்காது. நீ இப்படி செய்தது எனக்கு தெரியும் ஈடாகாது. நீ தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற பொழுது ஒரு கடவை துடித்தாயே அந்த துடிப்பால் ஏற்பட்ட வருத்தத்துக்கு ஈடாகாது. ஒரு கடவை துடித்தனக்கு உதைந்தோம் துடித்தோம் உதைகின்ற உதையிலே எத்தனை தாய்மார்களுக்கு கனிமன்னன் இது கேவலமாக சொல்லவில்லை, தாய்மார்களை உயர்த்திச் சொல்கிறேன். அந்த அந்த தியாகம் செய்தவர்கள் நாம் உதைகின்ற உதையில் எத்தனையோ தாய்மார்களுக்கு சிறுநீர் சொட்டும். கேட்டு பாருங்க, கேட்க தேவையில்லை, தெரியும் சிறுநீர் சொட்டும். உடனே உடுப்பை மாற்ற வேண்டுமே, சொல்லும் பொழுது அதை மாற்ற வேண்டுமே. நீ உதைந்த உதை அவருடைய உடுப்பை மாற்ற வைத்ததே என்ன செய்தோம் பெற்றோர்கள்? கண்ணியமானவர்களே சொல்லிக் கொண்டே போகலாம், அப்படிப்பட்ட மதிக்கப்பட வேண்டியவர்கள் தான் இன்று மிதிக்கப்படுகிறார்கள். சியாமத்தினுடைய அடையாளம் ஆணைக்கும் சொன்னார்கள், பெண்ணுக்கும் சொன்னார்கள், தாய் தந்தையை ஒதுக்குவான், தாய் தந்தை தாய் மனத்தை புண்படுத்துவான், தந்தையை ஒதுக்குவான், தந்தையுடைய பேச்சை கேட்க மாட்டான், பிரெண்ட்ஸுடைய பேச்சை கேட்பான். இது வந்தால் பாரிய முசிபத் தண்டனை முசிபத்துகளை கடும் கடும் ஆபத்துகளை கடுமையான தண்டனைகளை எதிர்பாருங்கள். அது கியாமத்தினுடைய அந்த அடையாளம். பெண்ணுக்கு சொன்னார்கள் அந்த ரப்பத்தகா, ஒரு பெண் தன்னுடைய தாயை அடிமை போன்று பாவிப்பார், வேலைக்காரி போன்று பாவிப்பார், அப்பொழுது கியாமத்தினாலே எதிர்பாருங்கள் அடையாளங்கள் என்று. எனவே கண்ணி மனதிலே இப்படி நான் ஒருவருடைய உதாரணத்தை சொல்லி சிறிய ஒரு நிகழ்வை சொல்லி தமிழ் பிரசங்கத்தை முடிப்பேன். இந்த நான்கு விடயங்களை சொன்னேன், நான்கு பானாக்கள், பணம், பட்டம், பதவி, படிப்பு. இந்த நான்கும் இருந்து பெற்றவர்களை அவமதிக்கிறோம். இந்த நான்கும் இருந்து ஐந்தாவது ஒரு சிறப்பம்சம் இருந்த ஒரு உத்தமர், குர்ஆனில் அவருடைய பெயரின் ஒரு சூறா இருக்கிறது, அவர் நபி ரசூல். யார் அவர்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார் அவர்? நபி. சரி, முதலாவது நான் சொன்னேன் பணம். நாம் பணக்காரன் தாய் தந்தைய ஏழை என்பதற்காக நமது நவீன ரக வாகனத்தில் கூட அவர்களை ஏற்றுவதற்கு வெட்கம். வந்தால் ஊர் வரைக்கும் வாகனத்திலே கொண்டு வந்து விடுகின்ற பணக்காரன் பெற்றோர் வீட்டுக்கு வந்தால் கரு ஆட்டாவில் ஏற்றி அனுப்புகின்ற முசீபத்தை பிடித்த காலம். ஏன், உன்னுடைய பெஜிரோவில் ஏறுவதற்கு உன்னுடைய தாய் தந்தை அருகதை இல்லையா? இல்லையா? உன்னுடைய பெரிய பெரிய பங்கனிலே எடிபடி வேலைகளுக்கு தான் தாய் தந்தையர்கள் நாம் பாவிக்கிறோம். எங்கு வைக்க விட வேண்டியவர்கள்? கல்யாணமா? சமையலறையில் வேலை செய்வார். கல்யாணமா? எடுபடி வேலைக்காரன், ராஜா ராணி போன்ற உடுப்பாட்டி வைக்க வேண்டிய பெற்றோர்கள் வேலைக்காரன் வேலைக்காரி போன்று தன்னுடைய மகனுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு பாவிக்கிறோமே. அவர்கள் விரும்பி செய்வது வேறு விடயம், ஆனால் நாம் பாவிக்க கூடாது. பாவித்தால் கல்யாணம் நடக்கின்ற வீட்டில் அல்லாவிடம் சொல்கிறோம், யாவ்லா என்னுடைய வீட்டுக்கும் சியாமத்தினாலே ஏற்படுத்தி விடு. சந்தோஷமான கருத்து சியாமத்தினாலே வர வளைக்கிறோம். சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார்? பணம் இல்லையா? பணத்தில் குறைவா? எகிப்துடைய நிதி அமைச்சர், பைனான்சியல் மினிஸ்டர். பணம் எப்படி தொடங்கியது கையில்? பணக்காரன். பட்டம் என்ன பட்டம்? நமது பிஏ பட்டம், எம்ஏ பட்டம், பிஹெச்டி கலாநிதி பட்டமா? ப்ரொஃபஸரா? சாதாரண ஒரு பிஏ பட்டம் வாங்கிவிட்டால் சந்திர மண்டலத்திலிருந்து குதித்தது போன்ற ஒரு ஃபீலிங் நமக்கு. பழைய காலத்தை மறக்கவில்லை, மறந்து விட்டோம். கண்ணியமானவர்களே, பட்டம் நபி பட்டம், ரசூல் பட்டம், இதை விட பெரிய பட்டம் முடியாது. பதவி அமைச்சர், அதனை என்ன அமைச்சு பதவி. நான்காவது படிப்பறிவோ திறமை. திறமை திறமையில் அவர்களை அவர்கள் சிறுவயதில் கண்ட கனவுக்கு அவர்கள் சிறுவயதில் கண்ட கனவுக்கு அவர்களே தான் பின்னால் விளக்கம் சொல்கிறார்கள். அவ்வளவு அறிவு. சிறையில் இருக்கிறார்கள், சிறை கைதி இருவர்கள் கனவு காண்கிறார்கள். அந்த சிறை கைதிகளுக்கு எந்த கிதாபையும் எந்த வெப்சைட்டையும் அடித்து பார்க்காமல் சுடச்சுட விளக்கம். எவ்வளவு அறிவு! அறிவாளி. படிப்பறிவும் இருந்தது. ஐந்தாவது ஒன்று நமக்கு தெரியும், ஆண் அழகன். அந்த வார்த்தையை நான் விளங்குவதற்கு சொல்கிறேன், நான் பாவித்ததனால் அழகு இருந்தது. எந்த அளவு அழகு தெரியுமா? நபி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகு. நபியுடைய அழகு கௌரவ அழகு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு கவர்ச்சி அழகு. இதுதான் வித்தியாசம். நபியை கண்டால் அந்த அழகில் நபியுடைய கௌரவத்தை பார்ப்பார்கள், கௌரவமாக அவர்களை நோக்குவார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காண்கின்றவர்கள் கவர்ச்சியாக நோக்குவார்கள். எந்த அளவுக்கு அவர் தெரியுமா, பெண்கள் ஒரு பெண் விருந்து பிரசாரம் செய்த நிகழ்வு வருகிறது சூரா யூசுஃபிலே, அந்த பெண்கள் கையிலே கத்தியும் அங்கே பழமும் கொடுக்கப்பட்டது. பழத்தை வெட்டுகின்றதற்கு பதிலாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நடந்து போகின்ற பொழுது அந்த அழகிலே மயங்கி தன்னுடைய விரல்களை கைகளை வெட்டி கொண்டார்கள், அவர்களுக்கு விளங்கவில்லை. ஐந்தாவது சிறப்பம்சம் கிடைக்கும், பெற்றோரை அவமதித்தார்களா? இதுதான் கேள்வி. இதில் ஒன்றுமே நம்மிடம் இல்லை, நாம் அவமதிக்கிறோம். நாம் எல்லாவற்றிலும் கீழே மிஷனுக்கு வருகின்ற பொழுது பெற்றோர்கள் இரண்டு துணை பொருளில் இரண்டு கருப்பொருள் ஒரு விழா நடக்கிறது. ஒன்று பெற்றோர்களுக்கு வரவேற்பு விழா, இவருக்கு கௌரவிப்பு விழா. இந்த மகன் பட்டம் வாங்குகிறார், பொன்னாடை போற்றப்படுகிறது, மகனுடைய சேவை, மகனிஷன் இவர்களின் சேவை, இவ்வளவு படிப்பு, இத்தனை இவ்வளவு என்ன ரிசல்ட் எடுத்து விட்டார் என்று பொன்னாடை போற்றப்படுகிறது. அந்த மகனுடைய பெற்றோர் இருவரும் அந்த வைபவத்துக்கே வந்திருக்கவில்லை, அழைப்பு கொடுப்பதில்லையே. உள்ள மினிஸ்டர்லாம் வந்திருக்கிறார்கள், உள்ள பணக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன், அவர்கள் வந்தால் எம்பிலர் கிடைக்கும், தாய் தந்தை வந்தால் நமக்கு கிடைக்கின்ற எம்பிலப்பை அவர்களுக்கு கொடுக்க தேவைப்படும். சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இரண்டு கருப்பர்ல விழா இருக்கிறார், வரவேற்பு விழா. சரி, பிறந்த மதிரியா நமது விழாக்களில் வைபவங்களில் பிறந்த மதிரிகள் யார்? யாரோ ஒரு மினிஸ்டராக இருக்கும், யாரோ பணக்காரராக இருக்கும், யாரோ ஒரு உலக அமைப்பிலே உள்ள பிரபலிய ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கௌரவிப்பு விழாவில் பிறந்த மதிரி யார் தெரியுமா? தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், அந்த பிறந்த மதிரி சிம்மாசனத்திலே கௌரவ அதிதிகளாக உட்கார வைத்தார் தனது பெற்றோர்களை. எந்த மகனுடைய எந்த விழாவில் பெற்றோர் பிறந்த மதிரி? எங்கு இருக்கிறோம்? முடித்துவிட்டே சம்பவம் இவ்வளவுதான் கண்ணியமானவர்களே. எனவே தெரிந்தோம், இறுதியாக ஒரு நிகழ்வு, பெற்றோருக்கு நாம் என்ன கஷ்டம் கொடுக்கிறோம் அது நமக்கு தன்னே வரும். ஒரு 15-30 செகண்ட் இந்த நிகழ்வு முடியும். பெற்றோருக்கு நாம் என்ன வலை கொடுக்கிறோமோ நமக்கு அது வரும். நமக்கு பெற்றோருக்கு பேசுகின்ற வார்த்தைக்கு நாம் ஆளாகுவோம். இதுக்கு நம்ம பயங்கரமான நிகழ்வு செல்ல போகுது. பைத்தியகாரன் ஏசுகிறோமா? ஏசுகின்றபடி நமக்கு 15 வயது, 20 வயது, 30 வயது, 60 வயதில் அந்த பைத்தியகார ஆஸ்பத்திரியில் விற்பனைப்படலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மடையன் என்று ஏற்றுகிறோம், இப்பொழுது நான் பெரிய இன்டெலிஜென்ட் மௌத்துக்கு முன்னர் மடையன் ஆகிட்டான், மௌத் ஆகுவான். ஒருவர் இருந்தார், அவன் ஹவுசர் ரஹமத்துல்லா என்பவர் ஒரு சம்பவத்தை சொல்றார். நான் ஒரு ஊர் மையவாடியால் போய்கொண்டிருந்தேன், பயங்கரமான நான் ஒரு ஊர் மையவாடியால் போய்கொண்டிருக்கும் பொழுது அசலுக்கு பின்னால் ஒரு கபரில் இருந்து ஒரு மைய ஒருவர் எழுந்தார். அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். இப்படி ஏன் அபூஜஹலுடைய தண்டனை கூட காத்தப்பட்டது சாபாத்தில் எழுந்தார். எழுந்தவர் பயங்கரம், மனித உடம்பு கழுதை முகம், உருமாற்றப்பட்டிருக்கிறார் கபரில். கழுதைக்கு பிறந்தவரா? இல்லை, மனிதனுக்கு பிறந்தவர். பக்கத்தில் ஒரு மூதாட்டி இருந்தான், இந்த இமாம் சொல்லுகிறார், பக்கத்தில் ஒரு மூதாட்டி போனேன், என்னம்மா இந்த இப்படி ஒரு பயங்கரமான கேள்வி கண்டி, கழுதை முகத்தில் ஒரு நெலும்பி இப்படி பார்த்து விட்டு யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, மீண்டும் கபருக்குள் போயிருக்கான், கபர் மூடிக்கொண்டது யாருமா இந்த வாலிபர். அந்த மூதாட்டி அல்ல அவருடைய தாய், அந்த மூதாட்டி ஒரு சம்பவத்தை சொன்னார், அவர் தாய் அல்ல. யார் தெரியுமா இவர்? இவர் ஒரு இவனும் ஒரு தாயும் வாழ்ந்தார்கள் வீட்டில். அந்த தாய்க்கு படாத பாடுபடுத்துவான், தாயை வளைப்பான், தாயை பேசுவான், அடிப்பான், தொந்தரவு செய்வான். இன்னைக்கு என்ன கருவாட்டு கறிதானா, முகத்தை அடித்து விட்டு போவான். இன்னைக்கு என்ன நெத்தனி கறியா, முகத்தை அடித்து விட்டு போவான். இன்னைக்கு என்ன சம்பளம் பானுமா, முகத்தை அடித்து விட்டு போவான் என்று நமது கால பிள்ளைகளை சொல்கிறேன். நீங்க சம்பாதிச்சு கறி வாங்கி கொடுங்க, தாய் ஆகி தருவார். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரீலோட் பண்ணி காலத்தை கழிக்கிறீர்கள், வீட்டில் இருக்கின்ற தாய்க்கு ஆகி தர முடியும். நீங்கள் 20 வயதில் வேலை செய்ய சம்பளம் எடுக்க வேண்டியவர், நீங்கள் பேஸ்புக்கில் கிண்டி கிண்டி இருக்கிறீர்களே, சம்பளத்துக்கு வேலை செய்து கோழி வாங்கி கொடுங்கள், தாய் ஆக்கி தருவார், பொறிச்சு தருவார். குடிகாரன் குடித்து விட்டு படாத படுவார், தாய் குச்சி சொல்லுவார், தாய் பதுவா செய்ய மாட்டேன், மகனே குடிக்காதே, மகனே டிவி பார்க்காதே, படம் பார்க்காதே, அவனோட சேராதே, அங்கு போகாதே, அந்த பெண்ணோட கடன் துவைக்காதே என்று நான் குச்சி சொல்லும் பொழுது அந்த காலத்தில் இந்த காலத்தில் நினைத்து சொல்கிறேன். அவர் சொல்வார், கண்ணியமா இதனுடைய வார்த்தை, அவனுடைய அந்த பயங்கர மனிதன் தாய்க்கு சொல்லுவான், அந்த மூதாட்டி சொல்கிறார், நான் குடித்தேன் குடிக்காமல் இருப்பேன், என்னுடைய இஷ்டம் கழுத மாதிரி கத்தவான், கழுத மாதிரி கத்தவானம். இப்படி உமாவுக்கு பேசுவான், மனிதனாகத்தான் மூத்தாகினான். அதற்கு பின்னால் இதே நேரம் அடைக்கினோம், எந்த நேரத்தில் அடைக்கிறோமோ ஒவ்வொரு நாளும் அந்த கபரில் நேரத்தில் இருந்து தன்னுடைய முகம் அப்படியே கழுதையாக மாற்றப்பட்டதை காட்டிவிட்டு உள்ளே போகிறார்.
தாய்க்கு கழுதை என்று அல்லாஹ் கபரில் கூட உருமாற்றி அதை வெளிப்படுத்தி காட்டினான் என்றால் நமது முடிவு எப்படி வரும்? எனவே கண்ணியமானவர்கள், பெற்றோர்கள் அவமதித்தவர்கள், கபராளிகளா, அவர்களுக்கு துவா செய்வோம். அவருடைய பேர் சொல்ல கல்யாணியாக்களை கொடுப்போம். அவர்களுக்காக நாங்கள் அழுவோம், துவா செய்வோம். உயிரோடு இருக்கிறார்களா? எத்தனை பேர் பகை? ஒரே சபையில் யாரும் கோவிக்க வேண்டாம். இந்த சபையில் தந்தையும் மகனும் இருக்கிறோம், இரண்டு பேரும் இரண்டு மூலையில் இருக்கிறோம். 30 மாதம் 3 மாதம் பேசாமல் இருக்கிறோம். ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். அதிசனதே ஒரு இமாவுடைய கருத்தாக இருக்கும். பெரும்பாலும் யார் தன்னுடைய தாய் தந்தையை கொஞ்ச நேரம் ஒதுக்குவாரோ, வருடக்கணக்கில் மாத கணக்கில் அல்ல, கொஞ்ச நேரம் சில நிமிடங்கள் ஒதுக்குவாரோ, அவர் கண்ணியமானது ஒரு பயங்கர வார்த்தை வந்திருக்கிறது. அவர் அந்த நிலைமையில் மூத்தாங்க நரகவாதி. சரி, இப்படியான நிலைமைகளை விட்டு நாம் சற்று நம்மை திருத்துவோம். பெற்றோடு முசாபா செய்வோம். உடனே போவோம், இன்று போவோம், சலாம் சொல்வோம், மன்னிப்பு கேட்போம், நல்ல முடிவை எதிர்பார்ப்போம். எனவே நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறதோ அதனை பெற்றோருடைய துவாவின் மூலம் சீராக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை மாற்றுவானாக. எல்லைய பாவங்களை மனுத்தருவையாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவையாக, புற முஸ்லீங்கள் மூமிங்கள் அன்னுடைய பாவங்களை மனுத்தருவையாக, தலைமையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, மனிதனுடைய பண்புகளை தருவாயாக, எல்லைய பெற்றோர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யார் யாரெல்லாம் கபிராளிகளாக இருக்கிறார்கள் அவருடைய கபிரை சிறந்த பூங்காவாக்குவாயாக, அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த கஷ்டங்களை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு நாங்கள் துவா செய்கிறோம் யா அல்லாஹ், அவருடைய பெயர்களை கதக்கா ஜாரியாக்களை செய்ய துவைக்கிறோம் யா அல்லாஹ், யார் யாரும் உயிரோடு இருக்கிறார்களோ அவருடைய துவாவை அடையாளங்களை சாக்கியம் தருவாயாக, அவருடைய அதிருப்தியை பாதுகாப்பாயாக, யாருடைய மனிதர்களை குண்டடித்து இருக்கிறோம் அவருடைய மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு மகிழ்விப்பதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவாயாக, நல்ல முடிவை தருவாயாக, கலிமாவோடு மரணிக்க செய்வாயாக.